السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد: يحسبهم الجاهل وعنياء من التعفف تعرفهم بسيماهم لا يسألون الناس إلحافا. ربي اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அல்லாஹ்வினும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். அண்ணல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் ஆகியவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. பெருவன்பு இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இந்த உலகத்தில் சிறப்பான படைப்பாக படைத்து தீனுல் இஸ்லாம் என்ற சம்பூர்ணமான மார்க்கத்தை நமக்கு வாழ்வாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். ஒரு மனிதன் வாழுகின்ற முறையை மார்க்கத்தின் மூலமாக அவன் நமக்கு கற்றுத்தந்து அதை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு வினாடி பொழுதுகளிலும் மார்க்கத்துடைய நெறிமுறைகளின்படியே வாழ வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு உத்தரவு போட்டிருக்கிறான். ஒவ்வொரு பொருளுக்கும் மெருகூட்டுதல் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு பொருள் அந்த பொருளை மென்மேலும் அழகுபடுத்துவதற்கு அதற்குரிய சாதனங்கள் உண்டு. மனிதன் தன்னை அழகுபடுத்துவதற்காக தன்னை ஒரு கண்ணியமான மனிதனாக தோற்றமுடையவனாக ஆக்கிக் கொள்வதற்காக அழகான ஆடைகளை உடுத்துவது போல, நறுமணம் பூசுவது போல, இன்னும் சிலர்கள் முகத்தில் பலவிதமான பவுடர்களையும் கிரீம்களையும் தடவி தன்னுடைய அழகை மென்மேலும் மெருகூட்டுவது போல, ஒரு பொருளுக்கும் அந்த மெருகூட்டுதல் என்பது இருக்கிறது. சாதாரணமாக ஒரு சமைக்கப்பட்ட உணவை கொண்டு வந்து முன்னால் வைப்பதற்கும் அதற்குரிய ஆள் கொண்டு வந்து வைப்பதற்கும் வித்தியாசம் இருப்பதை காணுகிறோம். உணவு மட்டுமல்ல, உலகத்துடைய ஒவ்வொரு சாதனங்களிலும் நாம் பயன்படுத்துகிற வாகனமாக இருந்தாலும் சரி, குடியிருப்பதற்குரிய வீடாக இருந்தாலும் சரி, நம்முடைய எண்ணமும் அப்படித்தான். நம்மை சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அழகுடன் இருக்க வேண்டும், அது சிறப்பாக இருக்க வேண்டும், பார்ப்பவர்களுடைய அந்த கவனத்தை ஈர்க்கும்படியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள்லாம் நம்மிடத்திலே இருக்கிறது. அதற்காக வேண்டி பல காரியங்களை செய்கிறோம், பலவிதமான செயல்பாடுகளையும் தயாரிப்புகளையும் அதற்காக செய்கிறோம். அதுபோல மார்க்கத்தை அழகுபடுத்தக்கூடியது என்று ஒன்று இருக்கிறது, மார்க்கத்திற்கு மெருகூட்டுதல் என்று ஒன்று இருக்கிறது. இஸ்லாம் என்று சொன்னால், இஸ்லாமிய வாழ்க்கை முறை என்று சொன்னால், இந்த வாழ்க்கை முறையை மென்மேலும் அழகுபடுத்தக்கூடிய, மென்மேலும் ஈர்க்கப்படக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. அதை மொத்தமாக சொல்வதாக இருந்தால் இறையச்சம் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு மனிதனுடைய மார்க்க அழகும் இறையச்சத்திலே அடங்கியிருக்கிறது, இறைவனை பயப்படுவதிலே அடங்கியிருக்கிறது. அந்த இறையச்சத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதிதான் பேணுதல் என்பது. எல்லா விஷயத்திலும் பேணுதல் என்பது இருக்க வேண்டும். உலக விஷயத்தில் மட்டும் இருந்தால் போதாது, மார்க்க விஷயத்திலும் இருக்க வேண்டும், மறுமை விஷயத்திலும் இருக்க வேண்டும். சாதாரணமாக நாம் ஒரு பயணம் செய்கிறோம் என்று சொன்னால், நமக்குரிய அந்த வண்டி எத்தனை மணிக்கு வருகிறதோ அதற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாகவே நாம் அங்கு சென்று காத்து கிடக்கிறோம். இது ஒரு பேணுதல். நம்ம உங்க வீட்டுக்கு வருகிற விருந்தாளிகள் 10 நபர்கள் என்று சொன்னால் கூட 2-3 பேர்களுக்கு அதிகமாக சமைத்து வைக்கிறோம். இது ஒரு பேணுதல். பத்தாமல் போய்விட்டால் என்ன செய்வது? திருமணங்களிலே நாம் கொடுக்கின்ற அழைப்புகளுக்கு 2000 பேருக்கு அழைப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் 2500 பேருக்கு உணவு சமைக்கிறோம். பற்றாக்குறை ஏற்பட்டால் அவமானம் ஏற்பட்டு விடுமே, குறை ஏற்பட்டு விடுமே என்று அஞ்சுதல், அந்த பயத்தின் காரணமாக அப்படி செய்கிறோம். இதுபோலத்தான் மார்க்க விஷயங்களிலே இதை செய்துவிட்டால் தவறு ஏற்பட்டு விடுமோ, இந்த காரியத்தில் ஈடுபட்டு விட்டால் நமக்கு பாவம் கிடைத்து விடுமோ, இந்த பேணுதல் என்பது இருக்க வேண்டும். ஆனால் எந்த முஸ்லிம்களிடத்திலும் இப்படிப்பட்ட பேணுதலை காண முடியவில்லை. சிறு தவறுகள் தானே, சிறு பாவங்கள் தானே என்று சாதாரணமாக நாம் நினைத்து அதை விடுவதின் காரணத்தினால் மலைகளே போன்றிருக்கிற பெரும் பாவங்களும் நமக்கு சாதாரணமாக தோன்றுகின்றன. ஒரு மனிதன் தொழுகையிலே அவனுக்கு பேணுதல் இல்லை என்று சொன்னால் அதற்கு பிறகு எந்த விஷயத்திலும் பேணுதல் என்பது ஏற்படாது. ஒவ்வொன்றிலும் பேணுதல் இருக்கிறது. கொடுக்குகின்ற வாக்கிலே பேணுதல் இருக்கிறது. உணவு நகர போது அந்த உணவுக்கான பேணுதல் இருக்கிறது. உடுத்துகின்ற போது உடைக்கான பேணுதல் இருக்கிறது. வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களிலும் பேணுதல் என்பது அவசியம். அதைத்தான் இஸ்லாம் இங்கே தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இறையச்சம் என்ற வகைகளிலே ஒரு வகையாக அதை சேர்க்கப்பட்டு இருக்கின்றன. அல்லாஹ் திருமறையில இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை குறித்த ஒரு சர்ச்சை, இந்த சர்ச்சைக்கு அல்லாஹ் தஆலா தீர்ப்பு சொல்லுகிறான். யூதர்கள் சொன்னார்கள், நாங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை சார்ந்தவர்கள். கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், நாங்களும் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை சார்ந்தவர்கள். எனவே இந்த நபியை நாங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு முன்னால் உள்ள நபி, அவர் வாழ்ந்தது போல எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. நாங்கள் எல்லாம் நரகத்திற்கு போக மாட்டோம், சுவரகத்திற்கு தான் போவோம் என்றெல்லாம் அவர்கள் திணற்றிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கொடுக்கின்ற வகையில் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். வமன் அஹ்சனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹுஹு லில்லாஹி வஹும் முஹ்சினூன். எந்த மனிதர் மார்க்கத்தை அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நல்ல காரியங்களை செய்து பத்தமா மில்லத்து இப்ராஹிம் ஹனீஃபா, உண்மையான மார்க்கமாக இருக்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை யார் பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களை விட மார்க்கத்திலே அழகானவர் யார் இருக்கிறார்? அல்லாஹ் சொல்லியபடி கட்டுப்பட்டு அவனுக்கு வழிபட்டு அந்த வழிபடுவதை அழகானதாக ஆக்கி அதற்கு மேல நல்ல நல்ல காரியங்கள் இதெல்லாம் இருக்கிறது, அவைகள் எல்லாம் செய்துவிட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திலேயும் நிலைத்திருக்கக்கூடிய மனிதனை விட மார்க்கத்திலே அழகானவன் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். அந்த மார்க்கத்திற்கு அழகு என்று ஒன்று இருக்கிறது என்று அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். மார்க்கத்திற்கும் அழகு என்று ஒன்று இருக்கிறது, அதற்கென்றே ஒரு மெருகு இருக்கிறது. அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் இடத்தில் இருந்தது. எனவேதான் இப்ராஹிம் அலீலா, இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய நேசராக ஆக்கிக் கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் கடமையாக்கிய விஷயங்கள் தான், அந்த கடமைகளிலே பொதுபோக்குத்தனம் என்பது இல்லாமல், அசட்டைத்தனம் இல்லாமல், அதை கவனத்தோடு அது நிறைவேற்றுகிற போது அந்த பொருளுக்கு அந்த கடமைக்கு அதிக அழகு ஏற்பட்டு விடுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்வார்கள், எந்த ஒரு மனிதர் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரக்அத்தான் மின் வரஇன் கைரும் மின் அல்ஃப் ரக்அத்தின் மின் மஹலத்தின். ஒரு மனிதர் பொறுப்புத்தனமாக பல சிந்தனைகளோடு கவனக்குறைவாக 1000 ரக்அத்துகள் தொழுதாலும் அந்த பொறுப்புத்தனத்தெல்லாம் விட்டுவிட்டு அந்த வரையத்தின் என்ற பேணுதல் இருக்கிறது பாருங்கள். அந்த பேணுதலோடு இறைவனுக்கு முன்னால் நாம் நிற்கிறோம் என்ற உணர்வோடு 2 ரக்அத்துகள் தொழுவது இருக்கிறது. அந்த 1000 ரக்அத்துகள் வரை சிறந்தது. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் எவ்வளவு அதிகம் அமல் செய்திருக்கிறார் என்பதை கணக்கிடப்படுவதில்லை. அந்த அமல் எந்த விதத்திலே செய்யப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் கணக்கிடப்படும். நாம் செய்கிற ஒரு செயலுக்கும் அந்த செயலுடைய அழகை பொறுத்து, அதில் இருக்கக்கூடிய இறைச்சத்தை பொறுத்து எல்லாவற்றில் அது மதிப்பை பெறுகிறது. நம்முடைய செயல்பாடுகளை அந்த அளவுக்கு நாம் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். துன்யாவுடைய காரியங்களில் எப்படி நமக்கு அந்த அக்கறையும் கவனமும் இருக்கிறதோ அதுபோல கவனமும் மக்கள் அக்கறையும் மார்க்க விஷயங்களில் இருக்கும் என்பதைத்தான் நமக்கு மார்க்கம் போதித்து காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், காலையா ஆயிஷா இய்யாக்கி வ முஹக்கிராத்தி துனூபி, சிறு சிறு தவறுகள் தானே என்று நீ அசட்டையாக இருந்து விடாதே, அதை கேவலமாக கருதி விடாதே, அற்பமாக கருதி விடாதே. தாலிபன், அந்த சிறு தவறுகளும் கூட அல்லாஹ்வால் தேடப்படும், அல்லாஹ்வால் உற்று நோக்கப்படும். மறுமையிலே நம்மை நெத்திக் கொண்டு போய் நிறுத்தப்பட்ட போது அல்லாஹ்வால் நம்முடைய பெரும்பாவங்கள் எப்படி ஒன்றொன்றாக தேடி தேடி கண்டுபிடிப்பான, அதுபோல சிறுவங்களும் தேடப்படக்கூடிய பாவங்கள் ஆகும். எனவே சிறு தவறுகள் தானே, அதனால் ஒன்றுமில்லை என்று இறந்து விடாது. மார்க்கத்திலே தலையை மறைப்பது சுன்னத்து, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை. அதை நாம் ஏன் கட்டாயமாக சொல்கிறோம் என்று சொன்னால், அதை விடுவது மக்ரூஹ், குற்றத்திற்குரிய ஒரு சிறிய குற்றத்திற்குரிய செயல்தான். தொழுகிற போது தலையை மறைத்து தொழ வேண்டும், அப்படி மறைக்காமல் தொழுதால் மக்ரூஹ் ஆகும். இந்த மக்ரூஹ் தானே என்று சாதாரணமாக விட்டுவிட்டால் ஹராமை செய்வதற்கு நாம் தயங்க மாட்டோம், பெரும்பாவத்தை செய்வதற்கு தயங்க மாட்டோம். அதன் காரணமாகத்தான் அது ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியப்படுகிறது, அது செய்யக்கூடாது என்று கண்டிப்பு செய்யப்படுகிறது. சில பேருக்கு நினைப்பார்கள், இதெல்லாம் போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே, அதுதான பிரச்சனையே, அதன் காரணமாக என்னெல்லாம் ஆகிவிட்டது பாருங்கள். ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்காவிட்டால் ஃபிதியா கொடுக்க வேண்டியதில்லை என்று குர்ஆனுக்கு எதிராக சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட போகிறது அல்லவா. வருடா வருடம் கடமையாக இருக்கிற ஜக்காத்தை ஆயிரம் ஒரு தடவை கொடுத்தால் போதும் என்ற நிலை வந்துவிட்டது அல்லவா. சிறு தவறுதான் என்பதை கைவிட்டு விட்டோம் என்று சொன்னால், அதை சாதாரணமாக விட்டுவிட்டோம் என்று சொன்னால் பெரும்பாவங்கள் என்பது சாதாரணமாகிவிடும். எச்சரிக்கை செய்கிறார்கள், ஆயிஷாவே சிறு தவறுகள் தானே என்பதாக நீ அதை கண்டுகொள்ளாமல் இருந்து விடாதே, அதுவும் அல்லாஹ்விடத்திலே தேடப்படும் என்பதாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அத்தியத்து சாதிரர்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா யப்ரூல் அத்வயகூன மினல் முத்தகீன், ஒரு மனிதன் இரையச்சமுடையவன் என்பது எப்போது வெளிப்படும் தெரியுமா, அவன் இரையச்சமுடையவன் தான் என்பதை அவன் எப்போது அவன் பெற்றுக் கொள்வான் என்று சொன்னால், ஹத்தா யதா மாலா பாசபி ஹதரன் லிமா பி பாசுன், மார்க்கத்திலே ஆகுமான காரியங்களாக இருந்தாலும் கூட இதை செய்வதாலும் பாவம் வந்து விடுமோ, தவறு வந்து விடுமோ என்ற அச்சம் வருகிற போதுதான் அவன் இரையச்சமுடையவனாக ஆக முடியும். அதுபோ அதுவரையிலும் அவன் இரையச்சத்தை பெறவே முடியாது, அதை சாதாரணமாக கருதுகிற போது இரையச்சத்தை பெறவே முடியாது. ஆகுமான விஷயம்தான் என்றாலும் கூட இதை செய்வதால் தவறு உண்டாகிவிடுமோ என்ற அச்சம் இருக்கிறது, அதுதான் அவனை இரையச்சத்திலே கொண்டு போய் சேர்த்தோம். உமரல்லா அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள், மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற பத்து விஷயங்களை அது குற்றமாகிவிடுமோ என்ற காரணத்திற்காக ஒன்பதையும் நாங்கள் விட்டுவிடுவோம், ஒன்றே ஒன்றை மட்டும் கடைபிடிப்போம். ஏனென்று சொன்னால் அதன் மூலம் தவறு வந்துவிடுமோ, அது வட்டியாக ஆகிவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த அவர்களிடத்திலே ஒரு யூதன் கடன் வாங்கியிருந்தான், பிரபலமான சம்பவம் தான். கடன் வாங்கியவன் திருப்பி செலுத்த தாமதமாகிக் கொண்டு இருந்தது, ஆனால் இவர்கள் ஒன்றும் அவனை கண்டிப்பு செய்யவில்லை, வற்புறுத்தி கேட்கவில்லை. ஒரு நாள் அந்த தெருவில் அவன் யூதன் இருக்கின்ற அந்த தெருவில் ஒரு ஜனாசா ஏற்பட்டு விட்டது. ஜனாசாவுக்கு அவனி நிறைய மனிதர்கள் அந்த தெருவிலே கூடியிருக்கிறார்கள். கடுமையான வெயில் நேரம், எல்லாம் நிலவிருக்கக்கூடிய பகுதிகளாக வீடு ஓரமாக வந்து நின்று கொண்டார்கள். இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் வந்து பார்த்தபோது நிற்பதற்கு ஒதுங்குவதற்கு நிழல் இல்லை, வெயிலில் நின்று கொண்டிருந்தார்கள். கடுமையான வெப்பம், அந்த வெப்பத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே இருப்பவர்கள் சொன்னார்கள், இதா பக்கத்தில் அந்த யூதனுடைய வீட்டுக்காரர்கள் நிழல் இருக்கிறதை அங்கு ஒதுங்கி நில்லுங்கள் என்று சொன்னார்கள். அது யாருடைய வீடு என்று கேட்டார்கள், அந்த குறிப்பிட்ட யூதனுடைய பெயரை சொல்லப்பட்டது. நான் அங்கே நிற்க மாட்டேன் என்று சொன்னார்கள், அங்கு நான் நிற்க மாட்டேன். வெயில நிக்கிறீங்களா, அங்க போய் கொஞ்சம் நல்லதுதானே இருக்கிறது, அங்கு ஒதுங்கி இருக்க வேண்டியதுதானே என்று சொன்ன போது அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அவன் நிலத்திலே கடன் வாங்கி இருக்கிறான், அவனுடைய வீட்டுக்கு அவருடைய வீட்டு நிழலிலே நான் நின்று கொண்டிருந்தால் அந்த நிழலை அனுபவி நிற்பது வட்டியாகிவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன், எனவே நான் அங்கே நிற்க மாட்டேன் என்று சொன்னார்கள். இதுதான் பேரலான வாழ்க்கை என்பது. சஹாபாக்களிடத்திலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை பார்க்க முடியும், இமாம்களிடத்திலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை பார்க்க முடியும். இன்றைக்கு முஸ்லிம்களிடத்திலே அந்த பேரிடல் என்பது மருந்துக்கு கூட கிடையாது, எல்லாமே போய்விட்டது, காற்றிலே பறந்து போய்விட்டது போல. அதன் காரணமாகத்தான் முஸ்லிம்களுடைய கண்ணியமும் மரியாதையும் எல்லாமே போய்விட்டன. அதுபோலதான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். வந்து சொன்னார்கள், இனிமேல் ஆட்டி வைச்சு யாரும் வாங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன காரணம் எல்லாம் சொல்லவில்லை, ஆட்டி இறைச்சி வாங்காதீர்கள். அதில் இருந்த ஒரு வீட்டிலே இறைச்சி வாங்குவது கிடையாது. பல மாதங்கள் கழிந்த பிறகு வீட்டாரிடத்திலே சொன்னார்கள், இனிமேல் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அன்றைக்கு வேண்டாம் என்று சொன்னீர்கள், இன்றைக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கீர்கள், என்ன என்று கேட்டபோது அவர்கள் பதில் சொன்னார்கள், நான் வேண்டாம் என்று சொன்ன போது ஒரு ஆடு காணாமல் போயிருந்தது, இந்த ஊரில் இருக்கிறவன் எவனோ அந்த ஆட்டை திருடி கொண்டு போய்விட்டான், அது எந்த கசாப கடையாவது கிடைக்காது, அவன் நிற்றுப்பானோ என்று நான் பயப்பட்டேன். எனவே அந்த அறமான இறைச்சி நம்முடைய வயிற்றுக்குள்ளே போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த கடையிலையும் கறி வாங்க வேண்டாம் என்று சொன்னேன். இப்போது அந்த காணாமல் போன ஆடு கிடைத்து விட்டது, எனவே சந்தேகம் நீங்கிவிட்டது, இப்போது வாங்கிக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். நாம போய் கடைகள்ல சாப்பிடுறோம், அவன் களிமா சொல்லி அறுத்திருக்கிறான்ங்கிறதுல நாம கவனிக்கிறது இல்ல. எத்தனையோ கோழி கடைகள் முஸ்லிம்கள் நடத்துகின்ற கடைகளிலேயே களிமா சொல்லி அறுப்பது கிடையாது, தெரிந்துதான் வாங்கி சாப்பிடுகிறோம். அது ஹராமான செயல் இல்லையா? எந்த பொருள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கப்படவில்லையோ அதை புசிப்பது ஹராமாகும். நாம பாட்டுக்கு வாங்கி சாப்பிடுறோம், போட்டு ஹலாலுன்னு போட்டிருக்கா போய் வாங்கிடுறோம், அதையெல்லாம் பார்ப்பதில்லை. கடைகளுக்கு போகிறோம், அதை பொறித்த இறைச்சி இருந்தால் அதை வாங்கி சாப்பிடுகிறோம், அதை பற்றிய பேருதல் இல்லை. எல்லாம் எங்கு கொண்டு சேர்க்கும் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் பேணுதல் என்பது உட்கொள்ளுகிற உணவில் மட்டுமல்ல, அவன் பேசுகின்ற பேச்சிலும் இருக்க வேண்டும், எல்லா செயல்களிலும் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பகிரங்கமான இட்டுக்கட்டு நிகழ்வு நடைபெற்றது. ரசூலுல்லாஹிக்கு மிகப்பெரிய சங்கடம், தர்ம சங்கடம் ஏற்பட்டு போய்விட்டது. அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் என்று எல்லாரிடத்திலும் கூப்பிட்டு ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, ஆயிஷா எப்படிப்பட்ட பெண் என்றாவெல்லாம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்னை ஜெயினபுரம் ரசூலுல்லாஹி இன்னொரு மனைவி, பொதுவாக இந்த மனைவிகளுக்கு மத்தியில இந்த சக்கலத்தி என்ற ஒரு பொறாமை எல்லாம் இருக்கும். நான் ரசூலுல்லாஹுடைய குடும்பத்தை பொறுத்தவரை அதை அதிகமாக பார்க்க முடியாது. ஜெயினபுரத்திலே கூப்பிட்டு கேட்கிறார்கள், ஆயிஷாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அழகாக பதில் சொன்னார்கள், யார் ரசூலுல்லா, இப்படிப்பட்ட இட்டுக்கட்டுகளை பேசுவதை விட்டும் அதை கேட்பதை விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக என்று சொல்லிவிட்டு, ஆயிஷா மிக நல்ல பெண், அவரிடத்தில் எந்த குறையும் நான் இதுவரையிலும் கண்டதில்லை என்று விளக்கம் சொன்னார்கள். ரசூலுல்லா இடத்திலே தவறியும் கூட அவசரத்திலும் கூட அந்த தேர்தலுக்கு மாற்றமான வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வந்தது கிடையாது. நாம் எவ்வளவு பேசுகிறோம், எவ்வளவு நபர்களை பற்றி இல்லாத பொருள் அதெல்லாம் சொல்கிறோம், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹசன் இல்லா தாலான் சொல்வார்கள், கால ஹசனுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயத்தை நான் மனனம் செய்து வைத்திருந்தேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், தர்மா யுரீபுக இலாமா யுரீபுக, மகனே உனக்கு எதிரே சந்தேகம் இருக்கிறதோ சந்தேகம் இருக்கிற விஷயத்தை விட்டுவிடு, கூடுமா கூடாத ஆகுமா ஆகாதா என்று சந்தேகம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை விட்டுவிடு. ஏனென்று சொன்னால் ஃபைன் நசீது கத்துமா லீனத்தும், உண்மைக்கும் சத்தியத்திற்கும் ஒரு நிம்மதி இருக்கிறது. உண்மை பேசுகிற போது ஒரு நிம்மதி ஏற்படும், அது உண்மை பேசுகிறவர்களுக்கு தெரியும். சத்தியத்தை நாம் பேசுகிற போது அந்த சத்தியத்தை பேசுகிற காரணத்தினால் ஒரு மனதில் அமைதி உண்டாகும். ஆனால் ஒழுக்கியது போல ஐபக்கம் பொய் பேசுகின்ற போது பதட்டமும் தேவையில்லாத சந்தேகங்களும் தான் ஏற்படும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார்த்தைகளிலே பேசுகின்ற வார்த்தைகளிலே பேணுதல் இருக்க வேண்டும், பேசுகின்ற கேட்குகின்ற வார்த்தைகளிலும் பேணுதல் இருக்க வேண்டும், ஒவ்வொன்றிலும் பேணுதல் இருக்கிறது என்பதை இங்கே தெளிவுபடுத்தி காட்டப்படுகிறது. ஒரு மனிதன் விபச்சாரம் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் தடை விதித்திருக்கிறது என்று சொன்னால் அந்த விபச்சாரத்துக்கு முன்னோடியாக இருக்கிற பார்வையை தாழ்த்திக்கொள் என்று சொல்லுகிறது குர்ஆன். அதை பார்க்க போய்த்தானே இது ஏற்படும். பார்க்கிறது என்பது ஒரு சிறிய குற்றம் தான், ஆனால் அந்த பார்க்கிறது என்ற அந்த சிறிய குற்றத்தை தொடர்ந்து செய்கிற போது அது பெருங்குற்றத்திலே கொண்டு வந்து சேர்த்து விடும். எனவேதான் உன்னுடைய பார்வையை பாதுகாத்துக் கொள், உன்னுடைய பார்வையை தாழ்த்திக்கொள் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றுமே விசாரணைக்கு உட்பட்டது, ஒவ்வொன்றுமே அல்லாஹ் தஆலாவுடைய கேள்விகளுக்கு உட்பட்டது என்பதை நாம் இங்கே தெளிவாக காணுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில பொருளாதார விஷயமாக அவர்களுக்கு பேருதலை கற்றுக்கொள்கிற போது கொடுக்கிற போது முன்னோருடைய சில வரலாறுகளை சொல்லிக் கொடுத்ததாக ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ்களிலே ஒரு சம்பவத்தை ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். பனி இஸ்ரவேலர்களிலே இரண்டு மனிதர்கள் இருந்தார்கள். ஒருத்தர் ஒரு நிலத்தை வாங்கினார். நிலத்தை வாங்கியவர் அதற்கு பிறகு அதிலே கட்டிடம் கட்டுவதற்காக தோண்டிய போது ஒரு புதையல் கிடைத்தது. புதையல் கிடைத்த மாத்திரத்திலே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், பதறி போனவராக அதை விற்ற நபரை தெரியாமல் விற்றிருக்கிறார், இது அவருக்கு சொந்தமானது என்று சொல்லி அந்த புதையலை தூக்கி கொண்டு போய் நேராக நிலத்தை விற்பவரிடத்திலே கொண்டு போய் கொடுத்தார். நிலத்தை விற்றவர் சொன்னார், நான் உனக்கு நிலத்தை விற்று விட்டேன், இதே அதில் என்ன இருக்கிறதோ அது உனக்குத்தான் சொந்தம் என்று அவர் சொல்லிவிட்டார். தங்க புதையல் யாராவது விடுவோமா? இரண்டு பேர்களும் தர்க்கித்துக் கொள்கிறார்கள். அவர் சொன்னார், இது என்னுடையதல்ல, நான் விட்டு விட்டேன் என்று சொன்னார். அவர் சொன்னார், நான் இதை வாங்கியது நிலத்தை மட்டும்தான் வாங்கினேன், அதற்குள்ள உங்கள் புதையலை நான் வாங்கவில்லை என்று சொன்னார். ரெண்டு பேருக்கும் தர்க்கம் ஏற்பட்டு நீதிபதியிடத்திலே போகிறார்கள். நீதிபதி, இந்த வழக்கு ஒரு விசித்திரமான வழக்காக இருக்கிறது, இது எப்படி தீர்ப்பு செய்வது என்று புரியாமல் தத்தளித்துக் கொண்டு சற்று நேரம் கழிந்த பின்னால் அந்த இருவரிடத்திலும் கேட்டார், உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று கேட்டார். ஒருவர் சொன்னால் எனக்கு ஆண் பிள்ளை இருக்கிறான், இன்னொரு சொன்னால் எனக்கு பெண் பிள்ளை இருக்கிறது. அப்படியானா நீங்க ரெண்டு பேரும் ஒன்று செய்யுங்க, அந்த ரெண்டு பேர்களுக்கும் திருமணம் செய்து வையுங்கள், இந்த புதையிலே அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து விடுங்கள் என்று தீர்ப்பு செய்தார். எந்த ஒரு பொருளுக்கும் ஆசை கிடையாது. பனிஸ்ரவேலர்களிலே மூசா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கௌமுகளிலே உள்ளவர்களுக்கு நடந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இது பேணுதல். கீழே ஏதாவது பணம் கிடைச்சாலும் கூட விட்டு மாட்டமே, நமக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான். ஏதாவது பொருள் கிடைக்கிட்டு ஒரு தங்கமோ ஒரு மோதிரமோ எடுத்தால், பொருளை கண்டெடுத்தால் அதுக்குரிய கடமை என்ன தெரியுமா? உரியவர் இடத்துல ஒப்படைக்க வேண்டும். யாருமே தெரியலையா, என்ன செய்யணும்? அறிவிப்பு செய்ய வேண்டும். மூன்று நாட்கள் அறிவிப்பு செய்ய வேண்டும். அறிவிப்பு செய்தும் யாரும் வரவில்லை என்று சொன்னால் அந்த பொருளை என்ன செய்ய வேண்டும்? தர்மத்தினுடைய சமாபம் எதிர்பார்க்காமல் தர்மம் செய்துவிட வேண்டும். எடுத்தால் கொடுப்பது கடமையாகிறது, கண்டு எடுக்காமல் போய்விட்டால் பிரச்சனையே கிடையாது. அப்படி இருக்கிற போது ஒரு பெரும் புதையலையே ஒருவர் எனக்கு உள்ளதல்ல எனக்கு உள்ளதல்ல என்று சொல்லுகிற போது சஹாபாக்களுக்கு மத்தியில எப்படிப்பட்ட ஒரு உணர்வு உண்டாகும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்துல் ரஹ்மான் அவுஃபுல்லாஹ் சொல்லி காட்டுவார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏழு எட்டு பேர்கள் உட்கார்ந்திருந்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை நோக்கி சொன்னார்கள், நீங்கள் இந்த இடத்துல பையத்து செய்ய வேண்டாமா? பையத்துன்னு சொன்னா உடன்படிக்கை, ரசூலுல்லாஹி இடத்துல உறுதி பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டாமா என்று கேட்டார்கள். அவங்க, நாங்கள்லாம் உறுதி பிரமாணம் எடுத்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொல்ல, ஸல்லல்லாஹு திரும்பவும் திரும்பவும் மூன்று முறை கேட்டார்கள். மூன்று முறை கேட்ட பிறகு இவர்களுக்கு ஏதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிதாக ஏதோ சொல்ல போகிறார்கள் நினைத்து, யா ரசூலுல்லாஹ், ஏற்கனவே நாங்கள் உறுதி பிரமாணம் எடுத்திருக்கிறோம், இப்போது எது குறித்து நாங்கள் உறுதி பிரமாணம் எடுப்பது என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த எதையும் இணை வைக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஹரமான செயலை செய்யக்கூடாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு இன்னொன்றையும் அதிகமாக சொன்னார்கள், எக்காரணத்தை கொண்டும் யாரிடத்திலும் நாங்கள் உதவி கேட்க மாட்டோம் என்று என்னிடத்திலே என்ன செய்யுங்க, உடன்பாடு செய்து கொடுங்கள். எனக்கு ஏதாவது சிரமம் இருக்கிறது, எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்க மாட்டோம் என்று என்னிடத்தில் பிரமாணம் செய்து கொடுங்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் பிரமாணம் செய்து கொடுத்தோம். அதற்கு பிறகு பெருமானார் சொல்லாசனங்கள் வாழ்ந்த காலம் முதற்கொண்டு நாங்கள் மரணிக்கு இருந்தவரை நாங்கள் ஒட்டகத்தில் குதிரையில பயணம் செய்கிற போது எங்களது சாட்டை கீழே விழுந்தாலும் கூட யாரிடத்திலாவது அதை எடுத்துக் கொடுங்கள் என்று நாங்கள் கேட்கவில்லை. நாங்க இறங்கி எடுப்போம். அந்த உதவியும் கூட ரசூலுல்லாஹ் பிரமாணம் செய்து கொடுத்த காரணத்தினால் அந்த உதவியும் கூட நாங்கள் கேட்டதில்லை. ஆனால் அவரது வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு பௌத்திரமான வாழ்வாக, பக்குவமான வாழ்வாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சல்லல்லாஹு சொல்லிக் காட்டுவார்கள். நான் முன்பு மேலே கூறிய வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யாரிடத்திலும் கேட்பதில்லை என்கின்ற அந்த பேரளவான வாழ்க்கையின் காரணமாக அறியாதவர்கள் அவர்களை கருதி கொள்வார்கள், இவர்கள் வசதியானவர்கள் என்பதாக. பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது, சிரமத்தில் இருப்பார்கள், ஆனா யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. அந்த தன்மான உணர்ச்சி அவர்களை தடுத்து வைத்திருக்கும். மூமின்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த தவஃப் என்கிற அந்த பத்தினித்தனம் அவர்களை தடுத்து வைத்திருக்கும், யாரிடத்திலும் எதையும் கேட்க மாட்டார்கள். கேட்காததின் காரணத்தினாலேயே மற்றவர்கள் இவர்களை எண்ணிக்கொள்வார்கள், ஒரு வசதியானவங்க என்பதாக. வந்து கேட்பவர்கள் எல்லாம் வசதி குறைந்தவர்கள் என்று கருத வேண்டாம். சல்லல்லாஹு சொல்வார்கள், உங்களுக்கு மத்தியில ஒரு கவல உணவுக்காக, இரு கவல உணவுக்காக சுற்றித் திரிகிறவர்கள் எல்லாம் யாசகர்கள் என்று நீங்கள் கருதி கொள்ளாதீர்கள். அதையும் கடந்து தன்னுடைய தன்மானத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் மறைத்து வைத்து விட்டு பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லை என்று இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக தேடிக்கொண்டு கொடுங்கள் என்று சொல்வார்கள். அதுபோல அல்லாஹ் இங்கே சொல்லிக் காட்டுகிறான், அவர்களுடைய அந்த பட்டினி தனத்தின் காரணமாக யாரிடத்திலும் கேட்க மாட்டார்கள், ஆனால் மற்றவர்கள் அவர்களை எண்ணிக்கொள்வார்கள், வசதியானவர்கள் இவர்கள் என்பதாக. தாரிபும் விசயமாகும் என்றாலும் அவர்களது அடையாளங்கள், அவர்கள் வறுமை நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அதன் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். யாரிடத்திலும் வறுமை கேட்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அசஹாபு சுஃபா என்று சொல்லுகிற பின்னை தோழர்களை குறித்து இறக்கப்பட்ட வசனம் என்பதாக தப்சீர்களிலே விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 400 பேர்கள் இருந்தார்கள். யாரிடத்திலும் அவர்கள் எவ்வளவு பசியோடு கிடந்தாலும் சரி யாரிடத்திலும் கேட்க மாட்டார்கள். பல நாட்கள் பட்டினியாக கிடப்பார்கள், யாரும் அழைத்து போவார்களா என்று எதிர்பார்க்க மாட்டார்கள், அப்படியே கிடப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரவணைப்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வியை கற்றுக்கொண்டு அந்த மதீனாவுடைய இன்றைக்கும் இருக்கிறது அந்த சுஃபா என்கின்ற அந்த இடம் மதீனாவிலே மஸ்ஜித் நபியிலே அதிலே கிடப்பார்கள். கிட்டத்தட்ட அப்படி 400 பேர்கள் இருந்ததாக வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஏதாவது மண்பளிப்புகள் வந்தால் அவர்களுக்கு அவர்களையும் அழைத்து தன்னோடு சேர்த்து அழைத்துக் கொண்டு அவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுப்பார்கள். தர்ம பொருள்கள் ஏதாவது வந்தால், சதக்காவோ ஜக்காத்தோ வந்தால் அதை ரசூலுல்லாஹ் எடுத்துக் கொள்ளட்டார்கள், அது முழுவதுமாக அவர்களுக்கு ஒப்படைப்பார்கள். இப்படி பாடு கிடைக்கிற போது அவர்கள் அதை பெற்றுக் கொள்வார்கள். அந்த அசாபு சுபாவளை கட்டுப்பட்டவர்கள் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பல்லாயிரம் ஹதீஸுகளை மரணம் செய்து இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்தவர்கள், அதற்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுக்க ஒப்படைத்தவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில். அசாபு சுபாவில் உள்ளவர்கள் தான் சொல்கிறார்கள், ஒரு தடவை 3 நாட்கள் நான் சாப்பிடவில்லை, நான் யாரிடத்திலும் கேட்கவில்லை, கடுமையான கோர பசியிலே நான் அகப்பட்டுக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித் நபவி அவர்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலே வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சப்பட்ட கோதுமையாலான ஒரு கூளை போன்றிருக்கக்கூடிய ஒன்றை எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அங்கே போன போது சரதாவசங்கள் எல்லாம் கொடுத்து முடித்து விட்டார்கள். நான் எனக்கு ஏக்கமாக இருந்தது, கொஞ்சம் முன்னால வந்திருந்த ஏதாவது கடைசிருக்குமே என்று நான் ஏங்கிக் கொண்டிருந்தேன். செல்லாவசன் என்னை பார்த்த உடனே அப்போதாவது உள்ளே வாருங்கள் என்று சொன்னார்கள். என்னை அழைத்து உட்கார வைத்து அந்த ஓரங்களிலே ஒட்டி கொண்டிருக்கிற அந்த மாவை எல்லாம் ஒன்றாக தன்னுடைய கலத்தாலேயே வலித்தார்கள். முழுவதுமாக வலித்து எடுத்து பார்த்த போது ஒரே ஒரு கவலம் உடனே கிடந்தது, ஒரு கவலம். அதை செல்லல்லாஹு என்னுடைய கையிலே கொடுத்து அபூ ஹுரைரா இதை சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், கடுமையான அந்த பசியின் காரணமாக அந்த ஒரு கவல உணவை நான் சாப்பிட்டேன், சாப்பிட்டுக் கொண்டே இருந்தேன், பசி தீர்ந்தது, ஆனால் அந்த கவலம் குறையவில்லை. நான் ரசூலுல்லாஹ்வுடைய கையிலிருந்து வலித்துக் கொடுக்கப்பட்டதல்லவா. இப்படி எந்த நிலையிலும் யாரிடத்திலும் கேட்க மாட்டார்கள். அந்த நிலையிலே தேடுகிற இல்லாத இருக்கிற காரணத்தினால்தான் அல்லாஹ் அவர்களை குறித்து இவ்வாறு தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, எந்த சிரமம் வந்தாலும் சரி யாரிடத்திலும் அதை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. நம்மளோட கஷ்டத்தில் இருக்கிறோம், சிரமத்தில் இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது. அல்லாஹு தஆலாவுடைய ஒரு செயலை கேவலப்படுத்துவது போன்றாகும். நான் அன்று சொன்னது போல அல்லாஹ் மலக்குமார்களை அழைத்து சொல்லுவான், பாருங்க நான் உனக்கு ஒரு சோதனையை கொடுத்தேன், அதை நீ எத்தனை பேரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஆனால் அவன் எவ்வளவு பாவம் செய்யறான், நான் இதுவரையில் யாருக்காவது சொல்லியிருக்கிறனா என்று அல்லாஹ் கேட்பான் மலக்குமார்களை பார்த்து. நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கிற போது அந்த கஷ்டத்தை சொல்கிறோம், மற்றவரிடத்தில் சொல்கிறோம், சொன்னாதான் அந்த கஷ்டம் தீரும் என்று நினைக்கிறோம். ஆனால் சொல்லலாருன்னு சொல்கிறார்கள், யாரிடத்தில் ஒரு 1000 பேர்கிட்ட நீங்க சொன்னாலும் உங்க சிரமம் தீராது, வறுமை ஏற்பட்டு விட்டது, ஏழ்மை உண்டாகிவிட்டது என்று சொன்னால் அது அவன் ஜனங்களிடத்திலே இறக்கி வைத்தான் என்று சொன்னால், அந்த கஷ்டத்தை மக்களிடத்திலே இறக்கி வைத்தான் என்று சொன்னால் வறுமை குறையவே குறையாது, அந்த கஷ்டம் நீங்கவே நீங்காது. அல்லாஹ்விடத்தில் இறக்கி வைக்கிறார்களோ அல்லாஹால அவனுக்கு உணவு கொடுப்பதன் மூலமாக, விரைவாகவோ தாமதமாகவோ அவனுக்கு ரிசக் அளிப்பதன் மூலமாக அந்த சிரமத்தை அல்லாஹ் நீக்கி வைப்பான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே பேணுதல் இருக்க வேண்டும். எல்லாத்தையும் எல்லாத்திலையும் சொல்லிட்டு இருக்க கூடாது. படைத்த உலகத்திலே சொல்கிற அது ஒரு பேணுதலான வாழ்க்கை. நம்ம யாரு சொல்றோம், எங்க அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறோம், அல்லாஹ்விடத்தில் கையேந்துவது நமக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்கிறது, மலையை தூக்கி தலையில வைத்தது போன்று இருக்கிறது. பொதுவாக முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கிற இது போன்ற வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களிலே, ஈது போன்ற நாட்களிலே, ரமலான் போன்ற காலங்களிலே பல்லாயிரக்கணக்கான முஸ்லிம்கள் தொழுகிறார்கள், தொழு வருகிறார்கள். எல்லாருமே சேர்ந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிற போது அல்லாஹ்வுத்தால இத்தனை பேர் கையேந்து இருக்கிறாங்களே ஒரு காரணத்தினால அந்த கரங்களை வெறுங்கரமாக அல்லாஹ் திருப்பி விட விருப்பப்பட மாட்டான். அப்படி இருக்கிற நாட்களை கூட நம்மால் பயன்படுத்த முடியவில்லையே. அப்படிப்பட்ட அந்த அந்த நிகழ்வுகளை கூட நம்மால் புறக்கணித்துத்தானே போக முடிகிறது. இவைகள்லாம் மனிதனுடைய பேணுதலான வாழ்க்கைக்கு அடையாளங்களாகும் அன்புக்குரிய சகோதரிகளே. எனவேதான் ஒரு மனிதன் தன்னுடைய வார்த்தைகளிலும் தன்னுடைய வயிற்று விஷயத்திலும் தன்னுடைய உறுப்புகள் விஷயத்திலும் பேணுதலாக இருந்தான் என்று சொன்னால் அது அவன் கொண்டிருக்கிற அந்த ஈமானுக்கு அழகு, அவன் வாழும் நெறியாக ஏற்றிருக்கிற இஸ்லாத்திற்கு அழகு. எப்படி மனிதனுடைய தோற்றத்தை அழகுபடுத்துவதற்காக வேண்டி நாம் பல சாதனங்களை இணைத்துக் கொள்கிறோமோ அதுபோல இந்த பேணுதலான வாழ்க்கை நம்முடைய மார்க்கத்தை அழகுபடுத்தும். அது அல்லாஹால இவ்வாறு தெளிவுபடுத்தி காட்டுகிறார். அன்பு சகோதரர்களே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறந்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்காக கொஞ்சமாவது எண்ணம் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நம்முடைய குறைகளை பேசுவதற்கும் நம்முடைய முறையீடுகளை சொல்வதற்கும் முராக்கபா என்ற நிலை இருக்கிறது. ஒரு மனிதன் அங்கு தனியாக உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய மனதில் என்னெல்லாம் இருக்கிறதோ எல்லாத்தையுமே அவனிடத்திலே கொட்டி விடுவது, மற்றவங்களெல்லாம் போய் சொல்றதை விட இறைவன் சன்னிதானத்திலே உட்கார்ந்து அதை தீர்த்துக் கொள்வது என்பதற்கு முராக்கபா என்று சொல்லப்படும். அந்த மாதிரி ஒரு முராக்கபா வருகிற போது மனிதனுக்கும் இறைவனுக்கும் மத்தியிலே மிக நெருக்கம், மிக சமீபம் ஏற்பட்டு வருகிறது. அல்லாஹ் அவனது காரியங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அந்த மாதிரியான நிலைகளை நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடித்து வர வேண்டும். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல சிறிய தவறுகளாக இருந்தாலும் சரி, அது சிறிய தவறுதானே என்று அலட்சியமாக இல்லாமல் அதுவும் அல்லாஹ் தஆலாவால் தேடப்படும், அதுவும் கண்காணிக்கப்படும் என்ற உணர்வோடு நாம் செயல்படுவோமானால் இந்த உலகிலும் நாம் வெற்றி பெறலாம், மறுமையிலும் நாம் வெற்றி பெறலாம். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நற்பாகியங்களை நம் அனைவருக்கும் வழங்குவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரதவன் அந்த சுண்ணத்துல.